கிதாவாக தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் இருவரையும் சமாதானம் மனதிற்கும் வருவதாக. மீண்டுமாக என்னுடைய சமூகத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு வாய்ப்புக்காக நாம் கொரோனா கூடிய நன்றிகளை நாம் ஏறெடுத்து இன்றைய ஆத்மீக ஜீவித்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்புக்குள்ள நாம் கலந்து செல்லலாம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு திட்டம், அதை பற்றி நாம் இன்னைக்கு தியானித்து போனோம். அதாவது இது நாம் ஒரு ஆவிக்குரிய பாடம் பார்க்காமல் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அந்த தலைப்பானது தூதர்களுடைய நியாய தீர்ப்பு. அப்ப நாம் அடிப்படை வகுப்புகளில் நியாய தீர்ப்பின் நாள் பார்ப்போம். அது வந்து உலக ஜனங்களுக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நியாய தீர்ப்பின் நாள். இன்னைக்கு நாமும் தூதர்களுடைய நியாய தீர்ப்பு நாம பார்ப்போம். அப்ப சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்க எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. என்னன்னா, காலத்தரத்தின்படி கடந்த அதாவது முதல் 6000 வருஷம் வரையிலும் இந்த பூமியில இல்லாத ஒரு ஆசீர்வாதம் 1874க்கு அப்புறம் இந்த பூமியில நடந்து நிறைவேறிட்டு வருது பார்த்தோம். 6000 வருஷம் இல்லாத சுதந்திரம், 6000 வருஷம் இல்லாத ஞானம், 6000 வருஷம் மனிதர்கள் காணாத ஆசீர்வாதங்கள் இந்த ஒரு 135 அல்லது 6 வருஷமாக உலகமெங்கும் இருக்குதா? கண்டிப்பா ஒரு ஆசீர்வாத காலத்துக்குள்ள நாம் இருக்கோம். என்ன காரணம்? அப்ப கிறிஸ்து இயேசு தன்னுடைய 2 பிரசன்னத்தில் நமக்கு மத்தியில் இருந்திருக்கிறோம். அப்ப அவருடைய அந்த வருகையின் நாட்கள்ல காத்துக்க அந்த ஆசீர்வாதங்களா சொல்லப்பட்ட காரியங்களுக்கு மத்தியில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த 6000 வருஷத்துல இல்லாத அவ்வளவு ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லும்போது கண்டிப்பா காரணம் வந்து கிறிஸ்து இயேசுடைய 2 வந்திருத்தல். இப்ப அதே போல இன்னொரு விஷயம் கூட நடக்கும். இந்த பூமியில பாவம் நுழைஞ்சி எவ்வளவு வருஷம் தன்னுடைய உச்சத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா உண்மையா ஆசீர்வாதங்களும் சத்திய வருஷமும் ஜனங்களுக்கு சுதந்திரமும் தேவன் அனுமதிச்சிருக்கிறாரோ அதே காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் பாவம் கூட இந்த ஒரு 135 வருஷத்துல தான் ரொம்ப பெருகி போயிரு. அது நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். 4 முக்கியமான தூண்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த 4 தூண்களையும் நம்ம கவனிக்கணும். சமுதாயம், மதம், அரசியல், பொருளாதாரம், இந்த 4 தூண்களையும் நாம இந்த ஒரு 135 வருஷத்துல என்னென்னலாம் நடந்திருக்குது நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த 135 வருஷங்களா நடந்து நிறைவேறிட்டிருக்கிற பாவம் மாதிரி அதுக்கு முந்தைய 6000 வருஷத்துல பாவம் இருந்துட்டாலும் அந்த பாவம் அந்த அளவுக்கு அங்க போகவே இல்லை நம்ம பாவம். இன்னைக்கு நம்ம சமுதாயம் உதாரணமா நாம் எடுத்துக்கலாம். சமுதாயம்னு சொன்னா அந்த எல்லா விஷயங்களும் வருது, ஜனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வருது. உதாரணமா இன்னைக்கு சமுதாயத்தை ரொம்ப சீரழிக்கிற பாவத்துக்குள்ள வழி நடத்தக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பொருளாதாரம் ஒரு தனி தனி தூண் அதை வச்சு நமக்கு ஒரு தூண் எடுத்துருக்கோம் சமுதாயம் என்ன நீங்களே சொல்றீங்களா சொல்ல வேண்டாம் இல்லைங்களா? அப்போ ஜனங்களை பாவத்துக்கு மேல பாவம் செய்யறதுக்கு எல்லா விதத்திலையும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க இருக்குது பாக்கணும். சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா நினைச்சு கூட நாம பார்க்க முடியாது சரிங்களா? ஆனா அந்த மாதிரி ஜனங்களுக்கு பின்னாடி, அந்த மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு பின்னாடி நிறைய ஜனங்கள் கூட போறாங்களா இல்லையா? கண்ணு மூடி அவர் ஒருத்தர் என்ன செய்யறாரோ அதை பத்தி ஓட்டத்தை என்ன பண்றாங்க, அது பாவம், அது அநீதி, அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல. கண் மூடிட்டு பின்பற்றி பாவத்துக்குள்ள போறாங்களா இல்லையா? எப்போ கஷ்டம் இருக்கு, நம்ம ஒரு வீதியில நம்ம சிந்தைய ஒருமுகப்படுத்தி நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் இருக்கும். காதுல சோதனை, கண்ணுல சோதனை. அப்போ இது ஒரு சமுதாயத்துல ஒரு பிரிவு, அந்த பிரிவுல பாவம் பார்க்கிறோம், ரொம்ப உச்சத்துல போயிருக்கு. கண்டிப்பா 135 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இருக்குமா இந்த அளவுக்கு? இல்லவே இல்லைங்களா? ஆனா இப்பதான் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாம இப்படி சொல்லலாம், ஜனங்களை தேவனுடைய சத்தியத்துக்கிட்ட அழைக்காமல் அவங்கள வேற விதத்துல வழி நடத்துறதுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இப்போ திடீர்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா எல்லாம் அரசாய் உட்காந்துடுறாங்களா இல்லையா? எல்லாமே பார்த்து போடுறாங்க இல்லைங்களா? அவருக்கு பின்னாலையும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர் ஏதாவது ஒரு கட்டையை வச்சுட்டு அடிச்சுனா இருக்கிறார் இல்லைங்களா? அதுல என்னதான் இருக்கணும் தெரியல பாக்குறேன். ஆனா ஜனங்களுக்கு இது ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா அதே கண்ணு மூடி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னும் நிறைய மாற்றங்கள் நான் உங்களுக்கு உதாரணமா சொன்னேன்னா, முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறோம், இந்த மந்திர தந்திரம் எல்லாம் செய்யறவங்களா இருக்கிறாங்க தெரியுங்களா? மெஜிஷியன்ஸ். உதாரணத்தை சொல்றேன், இந்த மெஜிஷியன்ஸ் இன்னைக்கு என்ன மாதிரி மெஜிஷியன்ஸ் புரியுதுங்களா? உங்களுக்கு மந்திரம் மந்திரவாதிகள் சொல்றாங்க, தந்திரமெல்லாம் செய்யறாங்க இவங்க. இந்த காலத்துல செய்யக்கூடிய மந்திரங்கள் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? ஓபன் ஸ்டேஜ்ல ஒரு கார் நிக்கி வச்சிருவான், என்ன பண்ணிடுவாரு அந்த கார் என்ன இது பண்ண நேரத்துல காணாம போயிடுது. நாங்க மத்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல வேற விதமா டீல் பண்ணணும், என்னன்னா பாவம் அதிகமா இருக்கு. ஆனா இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் பாருங்க, மெஜிஷியன்ஸ் என்ன பண்றாங்க, அதை பாத்தீங்க பட்டப்பகல்ல காரு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும் சரிங்களா? நான் கேள்விப்பட்டேன் சங்கத்தை ஈரோட்ல எடுத்துக்கப்புறம் ஒரு விதத்தில் நடந்தது. அது மாத்திரம் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு மந்திரவாதி தாஜ்மஹால ஒரு 5 செகண்டுக்கு காணாம போக பண்ணிட்டார். தெரியல பண்ணிருக்கிறாரா சொல்றாரு விதர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சக்தி இந்த மந்திரவாதிகளுக்கு ஒரு 135 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவானா? ஆனா இன்னைக்கு இவங்க என்னென்னமோ செய்யறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னென்னமோ செய்யறாங்க நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது சரிங்களா? ஆனா இது இதெல்லாம் வித்தியாசமான காரியங்கள் இந்த ஒரு 135 வருஷத்துல நடந்துருக்குது. அதைத்தான் உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வரதுக்கு நான் அங்க விரும்புகிறேன் இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு மற்ற சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க, மென்டல் சயின்ஸ் குரூப் இல்லைங்களா? அதாவது மனோவசிய கலை எல்லாம் பண்றாங்க. ஒரு மனுஷனை அவனுக்கு தெரியாமே இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு மனுஷனுடைய மனதை யார் கண்ட்ரோல் பண்ணுவான், இன்னொரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணுவான். அதை குறிச்சு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, மெஸ்மரிசம் இருக்குது, ஹிப்னாசிசம் இருக்குது, புரியுதுங்களா? அப்ப இது இதுக்கு பின்னாடி யார் போறா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய ஞானம் சம்பந்தமான விஷயம் என்று சொல்லிட்டு நிறைய படித்த ஜனங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ற சில விஷயங்கள், சமுதாயம் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. ஒரு இடத்துல சினிமா பாவம் உச்சம் போயிருக்கு, இன்னொரு இடத்துல விதவிதமா விளையாட்டு, அதில் ஜனங்கள் எல்லாம் கண்மூடித்தனமா போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மந்திரவாதி என்னென்னமோ செய்யறாரு மனுஷன். இன்னொரு இடத்துல பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி வித இந்த மெட்டல் சயின்ஸ் குரூப் எல்லாம் அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ரொம்ப வினோதமான காரியங்கள். இது அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்னா, ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துட்டு மறுக்குளத்தை இன்னைக்கு பாவத்துக்குள்ள வழி நடத்திட்டு இருக்கு பார்க்கணும். அதே போல மதம் நீங்க எடுத்தீங்கன்னு பாருங்க, இன்னைக்கு மதம் அது வித்தியாசம் வேண்டாம், இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம், எந்த மதத்துல வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அற்புத அடையாளங்கள் செய்யறாங்களா இல்லையா? டாக்டர்கிட்ட போன கேன்சர் இருந்தா எங்க போறோம்? ஆமா, இங்க எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே கேன்சர் என்ன ஆயிடுச்சு, உண்மையில என்ன ஆயிடுச்சு போய், உண்மையிலே கட்டி என்ன ஆயிடுச்சு, உண்மையிலேயே உடவர் என்ன ஆகுற இருக்கிறாரா இல்லையா? அதுதான் கேட்டேன், ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? இதே விஷயங்கள் ஒரு 135 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அப்பயும் கிறிஸ்தவ மதம் இருந்துச்சு, அப்பயும் இந்து மதம் இருந்துச்சு, அப்பயும் முஸ்லீம் மதம் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி போட்டி போட்டு ஒருத்தர் போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அற்புதங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு செய்யறாங்க, சாமியார் செய்யறாரு, பாதர் செய்யறாரு, அதே மாதிரி அந்த பரிவாசல்ல அவங்க செய்யறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் செய்யறாங்க மனுஷன் தான். ஆனா அவர் செய்யறது பாத்தீங்கன்னா நம்பவே முடியல, படிச்ச டாக்டர் செய்ய முடியாத விஷயம் இவங்க செய்யறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த ஒரு 135 வருஷத்துக்குள்ள தான், இது கூட சொல்லணும்னா கிறிஸ்து இயேசுடைய 2000 கிழக்கு அந்த பக்கம் தான் நடக்கிற விஷயங்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் சரிங்களா? அதே போல நம்ம பொருளாதாரம் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, பொருளாதாரத்துக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு தனி நபர் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு தனி நபர் ஒரு தேசத்துக்கு தேசத்தினுடைய பணத்தை விட ஒரு தனி நபர் கிட்ட பணம் எப்படி இருக்குது கொட்டி கிடக்குது. உதாரணத்துக்கு சொல்ல பில் கேட்ஸ் நீங்க எடுத்துக்காங்க, இப்ப ரீசெண்டா யாரு அம்பானி கேள்விப்பட்டீங்களா, பில் கேட்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ நம்பர் ஒன் பணக்கார யாரு அம்பானி எடுக்கிறாரு, யாரு அம்பானி ஒரு இந்தியன் இல்லைங்களா. இவங்க கிட்ட இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னா சில தேசங்கள் கிட்ட இருக்காரு அவ்வளவு பணம் வச்சிருப்பாங்க ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் ஒரு தனி மனுஷன் இவ்வளவு செல்வம் மனபலம் படைச்சவங்களா இருந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு சில பேர் கைவிட்டே இருக்கலாம், இவங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, இவங்க கிட்டதான் உலகத்துல இருக்க பணமே கொட்டிடும். இவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டா அவர் தேசமே அவங்களுக்கு கீழ்படிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பணபலம் படைச்சவங்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே சகோதர சகோதரிகள ஒரு 135 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை உலகத்துல இல்ல. ஆனா இப்பதான் கட்டர் ஏற்கனவே 2 முறைக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் கூட நிறைய பெருகிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மனுஷன அசாதாரணமான வேலையெல்லாம் செய்யறாரு, என்னென்னமோ அற்புதங்கள் செய்யறாரு, என்னென்னமோ பாவங்கள் செய்யறாரு, நினைச்சு பார்க்க முடியாத பாவம் செய்யறாங்க. இன்னைக்கு மனுஷனை பேப்பர் எடுத்துட்டா நான் பண்ண முடியாது படிக்க முடியாது இல்லைங்களா. அதே போல இந்த துறைகள் எல்லாமே நீங்க கவனிக்கணும், தனிப்பட்ட மனுஷன் நிறைய பேரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு போயிருங்களா. அது ஒரு விளையாட்டுன்னு எடுத்தீங்கன்னா விளையாட்டுல ஒரு தனி ஸ்டார் இருப்பார், அவருக்கு கீழே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பார், அவர் ஒண்ணு சொன்னா அத்தனை பேர் கேட்பான். அதே மாதிரி சினிமா எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க, அவர் சொல்லிட்டா எல்லாரும் கேட்பாங்க. பொருளாதாரம் எடுத்தீங்கன்னா அதே விஷயம் தான், அரசியல் எடுத்தீங்கன்னா அதே விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு மாபெரும் மாற்றம் ஒரு 135 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க என்றால் அது இல்லை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல நடந்துட்டு இருக்குதா இல்லையா கடைசியா கேட்கிற கேள்வி அவ நம்ம கேட்கிறோம். ஏன் ஏன் இந்த 135 வருஷங்கள்ல கர்த்தர் இயேசுவின் 2 வருகைக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் இந்த பூமியில நடந்துட்டு கண்டிப்பா பாவம் அதிகமாயிடுச்சு, கண்டிப்பா இருக்கிறோம் என்னென்னவோ பண்றான் மனுஷன் என்னென்னவோ பண்றான், ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் இதுதான் நமக்கு. அப்ப இதை நம்ம கேட்கும் போது வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, அதுதான் நாம இன்னைக்கு முயற்சி பண்ண பார்க்கணும். கண்டிப்பா தொடர்பு இருக்கு. என்ன வசனம் வயது சேர்ந்த 2 வசனம் பாருங்க, 2 பரிச்சயமான ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம். பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்ணவில்லை, அவர் தப்ப விடல, அவங்களை என்ன பண்ணிருக்கிறார், அந்தகார தங்களினால கட்டி அப்புறம் நரகத்துல தள்ளி அப்புறம் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்துல ஒரு மைய கருத்து என்னன்னா பாவம் செஞ்ச தூதர்களுக்கு தேவனுடைய திட்டத்துல என்ன இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. இப்ப நாம கேட்கிற கேள்வி, இப்ப நாம பார்ப்போம் இல்லைங்களா இந்த சமீபமா ஒரு 100 வருஷத்துல நிறைய பாவம் இருக்குது இந்த பூமியில, நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கிறாங்க, அசாதாரணமான சம்பவங்கள் நடக்குது, மனுஷனுக்கு அசாதாரணமான தனம் இருக்குது, வல்லமை இருக்குது, வல்லமை பட்சங்களா இருக்கிறாங்க தனிப்பட்ட மனுஷங்க. இப்போ இந்த பூமியில நடக்கிற இந்த வினோதமான காரியங்களுக்கு எல்லாம் இந்த தூதர்களுடைய நியாய தீர்ப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறார். இந்த தேவ தூதர்களுடைய நியாய தீர்ப்பின் திட்டம் இந்த திட்டமுக்கும் இந்த காரியங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் அங்க இருக்கிறார், இதுதான் அர்த்தம். அப்ப கண்டிப்பா இந்த 2 விஷயமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற விஷயங்கள், அது எப்படி நம்ம பார்ப்போம். அப்ப இந்த தூதர்களுடைய நியாய தீர்ப்பு இருக்குது தேவனுடைய திட்டத்துல, ஆனா எப்போ எப்படி நடக்கும், அது நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது என்ன காரியங்கள் இந்த பூமியில சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த தூதர்கள் பத்தி நாம சொல்லணும். இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியும். என்ன பாவம் செஞ்சாங்க? முதலாம் உலகத்துல நோவா நாட்கள்ல கொஞ்சம் முன்னால என்ன பண்ணினாங்க? அப்போ தேவன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். என்ன வாய்ப்பு கொடுத்திருந்தார்? மனுஷர்களுடைய வாழ்க்கையில அவங்க தலையிடலாம். தலையிடும் பொழுது அவர்கள் மனுஷர்கள் போல என்ன இருப்பாங்க? மாம்ச சரீரம் எடுப்பாங்க. அப்ப மாம்ச சரீரம் எடுத்து மனுஷர்களுக்கு மத்தியில சில காரியங்கள் செய்வாங்க. செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க? மாம்ச சரீரத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த மாம்ச சரீரம் எடுக்கிறதுக்கு பேரு மெட்டீரியலைசேஷன். மாம்ச சரீரத்தை விட்டுட்டு மறுபடியும் ஆயுள் சரீரத்துல போறதுக்கு டீமெட்டீரியலைசேஷன். இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு மாபெரும் வல்லமை யார் கொடுத்திருந்தார்? தேவன். இந்த தூதர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப நமக்கு தெரியும், இந்த தூதர்கள் அப்படி மாம்ச சரீரம் எடுத்து வரும் பொழுது, அப்போ இங்க பூமியில இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பார்க்கும் பொழுது, அவங்க அந்த ஸ்திரீகளுக்குள்ள தங்களுக்கு பெண் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு தேவன் அங்கீகரிக்காத ஒரு சந்ததிய இந்த பூமியில உருவாக்குனாங்க. ராட்சதர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். இதுதான் நமக்கு தெரிஞ்சபடி அந்த முதலாம் உலகத்துல நடந்த பாவம். இந்த பாவத்துலதான் அந்த தூதர்கள் சம்பந்தப்பட்டாங்க. சம்பந்தப்பட்ட தூதர்களுக்கு இப்ப என்ன பேரு? தேவனுடைய தூதர்கள் இல்ல, என்ன பேரு? விழுந்து போன தூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல். நிறைய அவர்களை தேவன் தப்ப விடாமல் அவங்களை வந்து அந்தகார சங்கிலிகளினால கட்டி, ஏன்னா அந்த விளக்கம் நீங்களே சொல்லுங்க. அந்தகார சங்கிலினால கட்டின என்ன அர்த்தம்? விழுந்து போன தூதர்கள் போக முடியாது. இது தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? நல்லா உணர்ந்து பாக்குறீங்களா? இவங்களுடைய குடும்பம் எங்க இருக்குது? இவங்களுக்கு என்ன இப்ப கண்டிஷன்? இவர்கள் எங்க போக முடியாது? அங்க போய் யாரும் பார்க்க முடியாது. தேவனை தேவன் மாத்திரம் இல்ல, பரிசுத்த தூதர்கள் அவர்களோட இவங்க என்ன பண்ண முடியாது? உறவு வச்சுக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. சாதாரண விஷயம் இல்ல. நாம சும்மா சொல்லிடலாம், ஆனா கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இப்ப நாம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சதுக்காக வீட்டுல அப்பா சொல்றாரு, நீ எனக்கு மகன் இல்ல, நான் ஒண்ணு தப்பா இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அண்ணன் தம்பி கிட்ட பேசக்கூடாது, போ. எப்படி இருக்கும் அந்த பிரிவு? இதே பிரிவு தான் இங்க யாருக்கு இருக்குது? விழுந்து போக விருதர்கள். ரொம்ப கஷ்டம். அந்த பாவம் சந்தித்த நாளுக்கு அப்புறம் அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா தேவனை பார்க்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி மற்ற பரிசுத்த துதர்களோட என்ன பண்ண முடியாது? அவங்களுக்கு சந்தோஷம் தான் பிரதர். நீங்க சொல்லாதீங்கல்லா, விழுந்து போன தூதர்கள்ல ரெண்டு பிரிவுல இருக்கிறாங்க. அவங்க நாம பார்க்கலாம் யார் என்றால், தப்பு செஞ்சுட்டாங்க சாத்தானுடைய வஞ்சனையினால நிறைய பேர். ஆனா அதுல சில தூதர்கள் உடனே தங்களுடைய தவறை என்ன பண்ணிருக்கிறாங்க? உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. மாதிரி நீங்க இனிமேல் பரலோகத்துக்கு வர முடியாது, என்னிடத்துல பேச முடியாது, மற்ற தூதர்களுக்கு நீங்க பேச முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த தண்டனை பாதிச்சு அந்த பிரிவுல மனம் திரும்ப நினைக்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. என்று யாருக்குள்ள? விழுந்து போன தூதர்களுக்குள்ள. புரியுதுங்களா? அந்த நாள்ல இருந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, விழுந்து போன தூதர்களுக்குள்ள ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மனம் திரும்பணும்னு நினைக்கிற குரூப், மனம் திரும்பி எப்படியாவது ஒரு வாய்ப்பு பெற்று மறுபடியும் பரலோகத்துல தேவனுக்குட்டியே இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்துல எல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னும் பாவம் செய்யலாம், இன்னும் பாவம் செய்யலாம், இன்னும் பாவம் செய்யலாம், இஷ்டம் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் திரும்ப விரும்பாத தூதர்களும் இருக்கிறாங்க. இப்ப இதுல அந்த யார் அந்த மனம் திரும்புற தூதர்கள் கண்டிப்பா வருத்தம் தான் இருக்கு. ஏன்னா தேவன் கிட்ட போக முடியாது, அந்த பரிசுத்த தூதர்கள் கிட்ட பேச முடியாது. அப்ப அந்த முதல் அதிகாரம் எடுத்துட்டாரு. இன்னொரு அதிகாரம் என்ன அப்படின்னா, அவர்கள் மாம்ச சரீரம் என்ன பண்ண முடியாது? நீரிலே சாப்பிடு அந்த வாய்ப்பும் தேவன் என்ன பண்ணிட்டா அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டா. இந்த ரெண்டும் எடுத்துட்டா அவர்களுடைய நிலைமை என்னன்னா, இவங்க பரலோகத்துக்கும் போக முடியாது, மாம்ச சரீரத்திலிருந்து எங்கேயும் வர முடியாது, பூமிக்கு வர முடியாது. அப்ப இவங்கள எங்க சொல்றாரு, அந்த நரகம் தாக்காரோ நம்ம பார்க்கிறோம், இந்த ஆகாயம் மண்டலத்துல இவங்க அங்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்தகார சங்கிலியில கட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இந்த தூதர்களுக்கு வல்லமை இருக்குது, இல்ல வல்லமைகள் இருக்கு அவங்களுக்கு, அதுல எல்லாம் குறைச்சல் இல்ல. இந்த வல்லமை இனிமேல் இவங்க இந்த பூமியின் ஜனங்கள் மேல செலுத்தலாம், ஆனா எப்பதான் செலுத்த முடியும்னா இரவு நேரங்கள்ல மாத்திரம்தான். இவங்களுடைய வல்லமை எப்பதான் செயல்படும், இரவுல இல்லைங்களா, அந்த காலத்துக்குள்ள தொடர்ல ஆகாது சரிங்களா. அதே போல இது இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தம் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வல்லமையினால யார் வந்துட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்கன்னா, ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள், அதாவது அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள் ஜனங்கள் மேலதான் இவங்க என்ன பண்ண முடியும், அதிகாரம் செலுத்த முடியும். புரியுதுங்களா, இந்த இரண்டாவது அந்தகாரம் புரியுதுங்களா. லிட்டரலா பாத்தீங்கன்னா இவங்க எத்தனைதான் இவங்களுடைய வல்லமை செயல்படும் சரிங்களா. அதே சமயத்துல ஆவிக்குரிய விஷயத்துல பார்த்தா கூட, இந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ள அறியாமைக்குள்ள போயிட்டு இந்த இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இதான் இவங்களுடைய வல்லமை கூட செயல்படும். அதுதான் அந்த அந்தகாரங்களினால கட்டி, இப்படித்தான் தேவன் அவங்கள அங்க கட்டி எதுக்காக வச்சிருக்கிறார், நியாய தீர்ப்புக்காக அங்க வச்சிருக்கிறார் பார்த்தோம். இப்ப நியாய தீர்ப்புனா என்ன, இந்த வார்த்தைக்கு கூட நம்ம விளக்கம் நம்ம பார்க்கணும். அப்ப நியாய தீர்ப்பு என்ன சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட் இங்கிலீஷ்ல சரிங்களா. இன்னொரு வார்த்தை என்னன்னா ட்ரையல், இன்னொரு வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா செகண்ட் சான்ஸ், இரண்டாவது ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம். எதற்கு யாருக்குன்னா, ஒரு முறை பாவம் செஞ்சிட்டாங்க, ஒரு முறை குற்றம் செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இரண்டாவதா ஒரு வாய்ப்பு தரப்படுது. எதற்கு என்றால், நாங்கள் குற்றவாளிகள் இல்லை, நாங்கள் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி தங்களை நிரூபிச்சு காண்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை அவங்க நிரூபிச்சு காண்பிச்சா அவர்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு நல்லபடியா போயிடலாம், நிரூபிக்க முடியாட்டி அவங்க தண்டனைக்குள்ள போயிடலாம். அப்போ நிரூபிச்சு காண்பிச்சுட்டு அவங்க நல்ல நிலைமைக்கு போயிடலாம் போது, அந்த நியாய தீர்ப்புக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, அது ஒரு இரண்டாவது வாய்ப்பு ஒரு வருஷம். அப்போ இந்த வசனத்துல நாம என்ன பார்க்கணும்னா, தேவன் இந்த தூதர்களை நியாய தீர்ப்புக்கு என்று ஒப்பு கொடுத்துக்கிறாருன்னா, இந்த விழுந்து போன தூதர்களுக்கு மனம் திரும்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு தேவனுடைய திட்டத்துல தேவன பயிர்கிறார் அவங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்ப அந்த தூதர்கள் நிறைய பேர் மனம் திரும்பிடுவாங்க, மனம் திரும்பி மறுபடியும் கிதாவுக்கிட்டே போயிடுவாங்க. அதே போல சில பேர் இன்னும் மனம் திரும்ப மாட்டாங்க, அவங்க அழிவுக்குள்ள போவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை அந்த தேவன் அவங்கள அந்த அன்னதாரத்துல தள்ளி அரச நாள்ல இருந்து அந்த தூதர்களுக்குள்ள அங்க இருக்குது நான் பார்த்தோம். இதுதான் அந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கமா நம்ம சொல்றோம், ஏற்கனவே பேசிக் கிளாஸ் தான் நம்ம பார்த்த பாயிண்ட் தான் சரிங்களா. ஆனா இந்த தூதர்கள் செஞ்ச ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப கரெக்டா எங்க சொல்லிருக்குன்னா, ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்துல சொல்லியிருக்குது அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு. ஆனா அது ஏன் தப்பு, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆதி சரீரத்துல இருந்து மாம்ச சரீரத்துக்கு வந்து மாம்சத்தில் இருக்கிற ஸ்திரீகளை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு புது சந்ததி கொண்டு போனாங்க. இது தப்பா, இது எப்படி தப்பு, இது ஏன் தப்பு அப்படின்னா, அது அந்த விஷயம் வந்துட்டு யூதா தான் சொல்லியிருக்காரு. அந்த வசனம் படிங்க, யூதா 6:7 வசனம் படிங்க. தங்களுடைய ஆசிரியர்களின் தாக்கம் இல்லாமல் அவங்களுடைய சுபாவத்துக்கு விரோதமா தேவன் அங்கீகரிக்காத ஒரு பாவமா. அப்ப அவன் செஞ்சிட்ட தப்பு என்னன்னா இங்கிலீஷ்ல சொன்னாங்க பின்னால போயிட்டு அந்த பாவம் அவங்க செஞ்சிட்டான். அவங்க ரொம்ப சிம்பிளா இந்த பாவம் அங்க நடந்திருக்குது, இந்த தூதர்களுக்கு கண்டிப்பா தேவன் ஒரு நியாய தீர்ப்பு அங்க வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு இரண்டாவது ஒரு வாய்ப்பா அங்க இருக்குது, அவர்கள் மீண்டும் தேவனிடத்துல சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த நியாய தீர்ப்பு எப்போ ஆயிற்று, எப்போ நடக்கும் இல்லைங்களா? இப்ப நாம சொல்லிடலாம், இப்போ சபைக்கு நியாய தீர்ப்பு, உலக ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு எப்போ நடக்கும்? நமக்கான நியாய தீர்ப்பு நான் அப்படின்னு கேட்டா எப்ப சொல்றீங்க? தேவனுடைய தீர்ப்புல ஆயுள் வருடம் அரசாட்சி சந்தேகம் இல்லை. இவங்க நான் கேக்குறது தேவ தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, ஆனா எப்ப நடக்கும்? அதே அர்த்தம் இருக்கா இல்ல? அவங்களை நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணிருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஆனா எக்ஸாக்டா நான் எதுதான் நியாய தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆன்சர் கரெக்ட், ஆனா அது என்ன பண்றேன் நம்ம நிரூபிக்க முடியாது. ஒரு வகையில பார்க்கும்போது நியாய தீர்ப்பு அவங்களுக்கு எப்படியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்களை என்னைக்கு தேவன் தண்டனைக்குள்ள போட்டாரோ அன்னையிலிருந்தே அவங்களுக்கு அந்த ரெண்டாவது சான்ஸ்ல அவங்க பரிசோதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அன்னையிலிருந்தே அந்த ரெண்டு குரூப் தூதர்களும் மனம் திரும்ப நினைக்கிற தூதர்களே திருந்திருக்கேற்ற காரியங்களை நடப்பிக்கிறது முயற்சி செய்யறாங்க. மனம் திரும்ப விரும்பாத தூதர்களே மேலும் மேலும் என்ன பண்றாங்க? ஜனங்களை தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மோசம் போக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கண்டிஷன் அவர்கள் என்னைக்கு தேவன் தள்ளினாரோ அன்னையிலிருந்தே நடந்துட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தூதர்கள் விழுந்து போன தூதர்கள்ல அந்த மனம் திரும்ப தூதர்கள் பாக்குறாங்க, இவர்கள் செஞ்சிட்ட பாவம் அதனால வந்துட்ட இந்த ஜனங்கள் மேல வந்துட்ட தீமை இதெல்லாம் பார்த்து அந்த கொஞ்சம் மனது திரும்ப, நம்ம ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோம் தேவனுக்கு விரோதமா சரிங்களா, மனம் திரும்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தருக்கும் திரும்பிருக்க விரும்பத்தை இல்லை, இது ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா இவர்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, இவங்களுக்கு எப்போதா உணர்ந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க சொல்ல முடியுமா? மனுஷனுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் அவங்க பார்க்கும் பொழுது தான் இந்த விருந்து போன தூதர்கள் நம்ம தப்பு செஞ்ச தலையில் எடுத்துருவாங்க. அது மாதிரி தலையில் அப்படி அப்படி வச்சு அவர் அடிச்சிருப்பாங்க. என்ன என்ன சம்பவம் கரெக்ட் இல்லைங்களா? கிரைஸ்டினுடைய ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்து யார், அவங்களுக்கு எல்லாம் கேப்டன், அப்பேற்பட்ட பிரதான தூதர், தேவனுக்கு கீழ்படிச்சு ஒரு சின்ன மனுஷனா அந்த பூமியில் வந்து பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம். அந்த பாடுகள் மத்தியில சிலுவையில தன் ஜீவனை விட்டு இதுவரைக்கும் என்ன காண்பிக்கிறார்? கீழ்படிதல் காண்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம், விழுந்து போன தூதர்கள் இவரே இந்த அளவுக்கு கீழ்படுகிறார், நாம தப்பு பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். சரி நாம உண்மையே அந்த தவறு செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லமை உள்ள தூதர்கள் இல்ல, ரொம்ப பிரில்லியன்ட் தூதர்கள் கிடையாது. அது கூட்டத்தவர் ரொம்ப அருமையா சொல்லுவார் வார்த்தை. தப்பு செஞ்ச தூதர்கள் யாருன்னா தூதர்களையும் இட்டு போன தூதர்கள் இருப்பாங்க, இவங்க தான் தப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க தான் நிறைய குறும்பு பண்ணுவாங்க சரிங்களா? அப்ப இவங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை பயங்கரமான ஆச்சரியம், இவரே இந்த அளவுக்கு கீழ் புரிஞ்சார், ஐயோ அப்ப நம்ம ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோம். ஆனா மறுச்சு இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள்ல பிதாவுடைய தாய்க்கு உயர்த்தப்பட்டு அவருடைய வலது பாடத்துல உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். இப்படி கீழ்படுறது ஒரு விஷயம், அப்படி கீழ்படிஞ்சு அதுக்கு கிடைக்கிற பலமே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அதுவும் அவங்க நினைச்சே பார்க்க முடியுது. அப்போ அந்த கிறிஸ்து ஏற்று வந்துட்டு பலி கொடுத்து உயிர் தந்து பரலோகத்துக்கு உயர்த்தப்பட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லும் போது சொல்றாரு என்னன்னா, இந்த தூதர்களுக்குள்ள அந்த ரெண்டு பிரிவினரும் ரொம்ப கேப் இருந்துட்டே இருக்கிறாங்க. மனம் திரும்பணும் நினைக்கிற தூதர்கள் உண்மையிலே ரொம்ப முயற்சி பண்றாங்க, மனம் திரும்ப விரும்பாத தூதர்கள் ரொம்ப தப்பு பண்றாங்க அங்க பார்க்கறாங்க சரிங்களா? அப்ப அந்த அந்த இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பத்தி சொல்லும் போதுதான் அந்த தூதர்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட், அந்த சம்பவம் இருந்து போன தூதர்களுக்கு மிகப்பெரிய பாடம் புகச்சின ஒரு சம்பவம். அதைத்தான் வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, வசன படிங்க நீங்க ஒன்னு பேதுருல மூணாம் அதிகாரம் 19:18 வசனம். ஆமாம், அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கர்த்தர் இயேசு உயிர் தந்ததுக்கு அப்புறம், இது 18 வருஷம் படிங்க அப்பதான் தெரியும். இந்த பூமியில இருந்தார். எங்க இருந்தாரு? தூதர்களுக்கு மத்தியிலயா? யாருக்கு மத்தியில? சீஷர்களுக்கு மத்தியில். ஆனா இங்க வசனம் என்ன சொல்றது? அந்த ஆவியில அவர் போய் என்ன பண்ணாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணாரு? பிரசங்கித்தார். என்ன பண்ணாரு? அவங்களுக்கு போதனை எல்லாம் செய்யல, மாறாக அவருடைய வாழ்க்கையே யாருக்கு போதனையா இருந்துச்சு? அவருடைய வாழ்க்கையை அவங்க பாக்குறாங்க. அந்த அவருடைய தேவனுக்கு அவர் கீழ்ப்படுகிற விஷயம், அவருடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு சம்பவங்களை தூதர்கள் பார்க்கும் பொழுது அதுவே அவருக்கு மாபெரும் பிரசங்கம். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நோவா ரெண்டு விதமான பிரசங்கம் பண்ணாரு. ஏன்னா பிரசங்கம் ஒண்ணு வாயிலையும் சொல்லி பார்த்தாரு, இன்னொரு முக்கியமான பிரசங்கம் எல்லாம் ஜெயிக்கல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? எது எது பவர்ஃபுல் பிரசங்கம்? வாயில சொல்றதா இல்ல செய்கையில காமிக்கிறது? எதுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம்? நம்ம படிக்கிறோம்ல, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வாய்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கிரியை செய்வதும் அதே கிரியை வாயால சொல்றது, ரெண்டுல எது ரொம்ப பவர்ஃபுல்னா நீங்கள் கிரியை செஞ்சு காமிக்கிறது தான். இது சொல்லும் போது பிரதத்துல நல்லா தீர்ப்பாங்க. என்ன தெரியுங்களா, பொதுவா நமக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்கும்னா, நம்ம போய் பிரசங்க பண்ண முடியுது இல்லையா? சரிங்களா, சின்ன பிரசங்கத்துக்காக வருத்தம் பண்றீங்களா? அனைத்து
பதில் பண்ணணும். அது என்ன கேள்வினா, அவர்கள் எப்படி நியாயம் தீர்க்க பட போறார். சரி, அவர்கள் எப்படி நியாயம் தீர்க்க பட போகிறார்கள் கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னொரு கேள்வி போடுங்க, அவர்களை யார் நியாயம் தீர்க்க போறாங்க? இப்ப இந்த மூணாவது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். தூதர்களை யார் நியாயம் தீர்க்க போறாங்க? ரத்ன படிக்கிறீங்க, ஒன்னு பேரு மூணாம் ஒன்று கொண்டியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நாங்க படிக்கிறோம். அந்த வசனம் போதும், அப்போ தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்கள். அப்போ சபை தேவ தூதர்களை, என்ன தேவ தூதர்கள், விழுந்து போன தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறார்கள். சபை தான் தீர்க்க போறார். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, சபை எப்படி இந்த தூதர்களை நியாயம் தீர்ப்பார்? இதுதான் கேள்வி இல்லைங்களா? அந்த கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கணும். இன்னொரு சின்ன கேள்வி, முதல்ல சபை நியாயம் தீர்க்கப்படுகிறார்களா தேவனால இல்லைங்களா? எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் சபை? எப்படி நியாயம் தீர்க்கப்படுறாங்க? வீட்டுல தொடர்ந்தது இல்லை சொல்ல, எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் சபைய? எது நியாயம் தீர்க்கும்? எதின் மூலம் தேவன் சபையை நியாயம் தீர்ப்பார்? வசனம் சத்தியம் தான், ரொம்ப சிம்பிள். தேவன் என்ன பண்றார், இந்த சபைக்கு முதல்ல தம்முடைய சத்திய வசனங்கள் கொடுக்கிறார். இதுதான் சரி, இதுதான் சத்தியம், இது படித்தான் நீ நடக்கும். கொடுத்துட்டு நடக்கிறோமா இல்லையா அவர் என்ன பண்றார், ஜட்ஜ் பண்றார். புரியுதுங்களா? ஜட்ஜ் பண்றார், பாக்குறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, சத்தியம் கொடுத்துறாரு. ஏ வசனம், அந்த வசனத்தின்படி நடக்கிறீங்களா இல்லையா இதுதான் அங்க பார்க்கணும். அப்போ சபைக்கு நியாய தீர்ப்பு நடக்குது, அது எப்படி நடக்குதுன்னா கர்த்தருடைய வசனத்தின் படி. இப்ப இந்த சபையே நியாய தீர்க்கப்படுறாங்க பார்க்கணும். இவங்க எப்ப நியாய தீர்க்கப்படுறாங்க? கண்டிப்பா வசனம் ஒன்றா வசனம் பண்ணி நீங்க படிங்க, ஒன்னு பேரு நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல இந்த சபையினுடைய நியாய தீர்ப்பு எப்போ நடந்தது?
நியாய தீர்ப்பு
துவங்குது. அப்போ சபையினுடைய நியாய தீர்ப்பு அந்த நாள் வந்து சொல்லும் போது நமக்கு ரொம்ப எக்ஸாக்டா தெரியும், கிறிஸ்துவினுடைய ஆயிரம் வருடம் அரசாட்சியில அவர்கள் நியாய தீர்க்க பட போறாங்க. முதல் பகுதியில எப்படி நியாய தீர்க்க பட போகிறார்கள்னா, கர்த்தருடைய வசனத்தின் படிய நியாய தீர்க்க போறாங்க. இப்பதான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த சபை தான் யார் நியாய தீர்க்க போறாங்க? தூதர்களை நியாய தீர்க்க போறாங்க சரிங்களா? இது தூதர்களை இதற்கு எப்படி நியாய தீர்க்கணும் இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. தூதர்கள் கூட எப்படித்தான் நியாயம் தீர்க்க போனோம்? சத்தியத்தினால தான் நியாயம் தீர்க்க போனோம். ஆனா அவங்களுக்கு யார் சத்தியம் கொடுப்பா? கண்டிப்பா தூதர்கள் எதனால்தான் நியாயம் தீர்க்க போனோம்? சத்தியத்தினால தான் இல்லைங்களா? அப்போ தூதர்கள் சத்தியத்தை எங்க பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்ப அவங்க எங்க தான் பெற்றுக் கொள்கிறார்கள்? கண்டிப்பா எங்க தான் பெற்றுக் கொள்றாங்க சத்தியம். அவங்களுக்கே தெரியுமா, அவங்களே பைபிள் படிப்பாங்களா எடுத்துட்டு இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல, அவங்களை தெரிஞ்சு கொள்ளக்கிற வாய்ப்பு தேவன் எடுத்துட்டார். அவங்க தேவனுடைய திட்டத்தை கூட என்ன பண்ண முடியாது, அறியக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. விழுந்து போன தூதர்கள் உடனே இவங்க கர்த்தருடைய வசனம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எந்த கூட போக மாட்டாங்க. ஆட்சி சபைக்கோ சீதை சபைக்கோ யார் போக மாட்டாங்க? இந்த தூதர்கள் போயிட்டு வாரம் ஆரம்பி உட்காந்து ஏதாவது சப்ஜெக்ட் கிடைக்குமா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க சமைக்கிறது யாருக்கா இவங்க தான், அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க சமையல் நம்ம தான் பண்றோம், நமக்கு தான் தெரியாது இல்லைங்களா? அப்ப இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த தேவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னா எங்க தான் போகணும்? தேவனுடைய பிள்ளைகள் கிட்டத்தான் அவருடைய ரகசியங்கள் வெளிப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் ஆஜராயிட்டு அவர்கள் மூலமா இந்த விஷயங்கள் என்ன பண்றாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, எப்போ நமக்கு ஒரு சத்தியம் வெளிப்படுதோ அந்த சத்தியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ அந்த விஷயத்தை யார் கூட தெரிஞ்சுக்கொள்கிறாங்க? எழுந்து போன தூதர்கள். அதே வசனங்கள் புரியுதுங்களா? இப்ப நம்ம தேவனிடமிருந்து சத்தியம் வாங்கிட்டு அந்த சத்தியத்தின் படி நடந்து காண்பிக்கும் பொழுது எப்படி கிறிஸ்து இயேசுனுடைய நடத்தை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்துச்சோ, இப்ப கிறிஸ்துவனுடைய அடிச்சுடுகளை நாம் நடக்கும் பொழுது நம்முடைய கிரியைகளும் யாருக்கு பாடமா இருந்து பார்க்கிறோம். அதே போல நம்ம மூலம் கூட தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம மூலம் இந்த தூதர்கள் என்ன பண்றாரு, தேவனுடைய வசனங்களை தெரிஞ்சு கொள்றாரு. அப்போ வசனங்கள் அவங்க தெரிஞ்சு கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த வசனங்கள் கூட அவங்க நடக்கணும் அல்லது நடக்காம போகணும். நடக்கிறாங்களா இல்லையான்னு யார்கிட்ட பாக்குற, தேவன் தான் பாக்குற. அப்ப அந்த வசனங்களே தூதர்களுக்கு யார் மூலம் போட்டு பார்க்கணும், சபை மூலம் போறதுனால இப்ப என்ன தேவன் சொல்றா, நடத்திருக்கிறீங்க. உங்க நடத்தையை பாக்குறாங்க அவங்க, அது எப்படின்னா அவர்கள் உங்களை பார்த்து அங்க எல்லாம் கற்றுக்கொள்கிறாங்க. அப்ப நீங்கள் வந்துட்டு அவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களா அங்க இருக்கிறீங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட அந்த ஆன்சர் பக்கத்துக்கு வந்துட்டேன். என்ன கேள்வினா, இந்த தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, ஆனா எப்போ அப்படின்னு கேட்கிற அந்த கேள்விக்கு தான் இவ்வளவு சுத்திட்டு வரும். இப்போ கண்டுபிடிச்சாச்சு தூதர்களை சபைதான் நியாயம் தீர்க்கும். சபை எப்படி நியாயம் தீர்க்கும்னா, சபை எப்படி நியாயம் தீர்க்கப்படுறாங்களோ அதே போலதான் அவர்களும் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. இப்போ சபை எப்ப நியாயம் தீர்க்கப்படுறாங்கன்னா, 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்துல. அப்போ கண்டிப்பா தூதர்கள் கூட எப்பதான் நியாயம் தீர்க்க போறணும், சபை நியாயம் தீர்க்கப்படும் அதே காலகட்டத்துல தான் அவங்களும் நியாயம் தீர்க்கப்படணும். அதுதான் எக்ஸாக்டா நம்ம சொல்றோம், புரியுது. அப்போ இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ சபையை 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்துல நியாயம் தீர்க்கப்படுறாங்கன்னா, அவர்களுடைய நடவடிக்கைய தூதர்கள் பாக்குறாங்கன்னா, அதே காலத்துல தான் தூதர்களுடைய நியாய தீர்ப்பும் கூட அங்க நடத்தணும். நம்ம ரொம்ப எக்ஸாக்டா என்ன சொல்லலாம்னா, தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு நான் இருக்குது எப்பன்னு சொல்லும் பொழுது, அதே 1874 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தின் துவக்கத்துல அந்த தூதர்களும் சபை நியாயம் தீர்க்கப்படுற அதே காலகட்டத்துல அவர்கள் மூலமா இவர்களும் வெளியாகப்படுறாங்க, நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். சபைக்கு நியாய தீர்ப்பு போகுது, அதே யாருக்கும் போகுது, தூதர்களுக்கும் அங்க போகுது, சரிங்களா? அப்போ இந்த ஒரு வசன நாம சொல்லும் பொழுது, இப்போ தூதர்கள் எப்ப நியாயம் தீர்க்கப்படுறாங்க, நியாயம் தீர்க்கப்படும். இப்போ இந்த 1000 வருட அரசாட்சியெல்லாம் நியாயம் தீர்க்கப்படுறாங்கன்னா சொல்லிட்டா, 1000 வருட அரசாட்சி முழுவதும் நியாயம் தீர்க்கப்படுவாங்க. அந்த முடிவு பாயிண்ட்க்கு கண்டுபிடிக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சா எப்போ 1800 எது வரைக்கும் அவங்களுடைய நியாய தீர்ப்பு நடக்கும், கரெக்ட் இல்லைங்களா? சபை முடிஞ்சு மாத்திரம் இல்ல, திரள் கூட்டம் முடியணும், உபத்திரம் முடிக்கணும் இல்லைங்களா? இந்த கோடு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம படிக்கிற ஒரு வசனம் ஏசாயா 11:6 என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும். அப்ப ஒரு காலகட்டத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல தீங்கு செய்யறவங்க யாருமே இல்ல, யாரும் இல்ல பாருங்க, சாத்தானே இல்ல. சாத்தானே என்ன ஆயிடுவார், கட்டப்பட்டுவார், சாத்தானே கட்டப்படுவார்னா, அப்ப அதுக்கு முன்னாடி இந்த விழுந்து போன தூதர்களுக்கும் என்ன ஆயிடுவாங்க, அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருடைய விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும், புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 2 வசனங்கள் இப்ப பாருங்க, மறுபடியும் நம்ம எதிர்க்கூடிய அந்த வாய்ப்பு, 2வது வாய்ப்பு ரொம்ப எக்ஸாக்டா எங்கதான் கிடைக்குது அப்படின்னா, இதுக்குதான் நம்ம மறுபடியும் எந்த வசனம் படிக்கணும்னா, 2 பேதுரு 2:4 அங்க படிக்கும் பொழுது அது இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த வசனம்,
பாவம் செய்த தேவன் தப்பதில்லாமல் அந்தவாறு பத்திரிகளினாலே தள்ளி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொள்ள,
கரெக்ட். அவங்க எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க, நியாய தீர்ப்புக்காக. அப்போ அந்த நியாய தீர்ப்பு அவங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இதே 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்துல இங்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்ப்போம், ரொம்ப எக்ஸாக்டா நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? அப்ப இந்த வசனம் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, அல்லது கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, என்னன்னா, they are kept unto judgment, அப்படின்னா நியாய தீர்ப்பு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அன்டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரதர் ரசல் கமெண்ட்ல என்ன கொடுக்குறாருன்னா, அது அன்டில் ஜட்ஜ்மெண்ட், அப்படின்னா நியாய தீர்ப்பின் நாள் துவங்குற வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, கட்டப்பட்டு அந்த காலத்துல அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வசனம் இது, நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் ஏன் இந்த பூமியில் இவ்வளவு காரியம் நடக்குது, நம்ம கேன்சர் கிடைக்கும். என்னன்னா, தேவன் அவங்களை நியாய தீர்ப்பு நாள் வரைக்குமே கட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்ப அந்த நியாய தீர்ப்பின் நாள் துவங்குச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பாயிண்ட் தூதர்களை கட்டி வச்சுட்டார் தேவன். ஆனா ஒரு பாயிண்ட் வரைக்கும் சொல்றார், என்னன்னா அவர்களை நியாய தீர்ப்புக்கு நான் தமிழ்ல சரியா வரல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அன்டு ஜட்ஜ்மெண்ட், அன்டில் ஜட்ஜ்மெண்ட், அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பின் நாள் துவங்குற வரைக்கும் அவங்கள கட்டி வச்சிருக்கிறாங்க, வசனம் முடியுது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள் துவங்கிடுச்சுன்னா இவங்களுடைய கட்டு என்ன ஆகுது அப்படின்னா, முழுசும் அறிவிக்கப்படுறதில்ல. என்னன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள் அவங்க நியாயம் தீர்க்க படணும். அப்ப நியாயம் தீர்க்க படணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கணும், புரியுதுங்களா? இப்ப உதாரணம் நான் சொல்றேன், இப்ப ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், கிரிமினல், சிறையில போட்டுட்டான், அவர் செல்லில் இருக்கிறார், அரெஸ்ட் ஆயிருக்கிறார், சிறை சிறைக்குள்ள இருக்கிறார், தப்பிக்க முடியாது இல்லைங்களா. இப்போ இவரு தன்னை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கோர்ட் கொடுக்குது. அப்படின்னா இவர் தன்னை வந்து கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணும், நிரூபிக்கணும் நான் குற்றவாளி இல்லை. ஆனா அவரு சிறைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தா தன்னை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல. ஆனா அவர் என்ன ஆகும், கொஞ்ச நாளைக்கு நிரூபிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார், கோர்ட்டை என்ன அனுமதி பண்ணுவார், அவர் ஜெயில விட்டு வெளியே வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஆனா அவர் விடுதலை ஆகிட்டாரா, விடுதலை ஆகவே இல்லை. அவர் விடுதலை ஆகல, அவர் கைதி கிரிமினல் தான், இன்னும் ஸ்டில் அண்டர் அரெஸ்ட் தான் சரிங்களா. ஆனா தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிரூபிக்கிற்கு தகுந்த மாதிரி அவருக்கு என்ன கொடுக்கப்படுது, கொஞ்சம் சுதந்திரம். ஏன்னா நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்வார். அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சிறை கைதி கைதி தான், ஆனா தன்னை நிரூபிக்க அவர் முயற்சி செய்யும் பொழுது அவருக்கு என்ன கொடுக்கப்படுது, சுதந்திரம். ஆனா அது சுதந்திரமா இல்ல, முழு சுதந்திரம் இல்லை. ஜாமீன் சொல்ல பண்ணணும் இல்லைங்களா. அது இங்கிலீஷ் என்ன சொல்றாருன்னா, சொல்லும் போது அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. ஆனா அது என்ன ஃப்ரீடம்னா, அது ஒரு அப்பேரண்ட் ஃப்ரீடம். அப்படின்னா சுதந்திரம் மாதிரி தெரியுது, ஆனா என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை. அதான் அவர் கைதி தான், ஆனா ஜெயிலுக்குள் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வெளியே வந்து நிக்கிறார். புரியுதுங்களா. அப்போ ஒரு கைதி நிரூபிக்கணும்னா அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா இல்லைங்களா. அதே போல ரிலாக்ஸேஷன் இப்ப தூதர்கள் நியாயத்தை இருக்க பண போறாங்க. அப்ப அவங்க தங்களை நிரூபிச்சு காண்பிக்கணும்னா முன்ன இருந்த ஒரு கட்டு இல்லாம அவங்களுக்கு என்ன கொஞ்சம், ஆனாலும் அவங்க கட்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. பழைய படி செஞ்ச தப்பெல்லாம் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் டெலிபரேட்டா செய்ய முடியாது. ஆனா அது செய்யறதுக்கு அவங்க முயற்சி கண்டிப்பா செய்வாங்க. அதுக்கு தேவன் கூட என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். புரியுதுங்களா. அது என்ன நிலைமைனா, இது வரைக்கும் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, இந்த நியாய தீர்ப்பு நாள் தொடர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அது ஸ்டார்ட் ஆகும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அங்க என்ன இருக்கும்னா, கொஞ்சம் சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கும். எங்க கட்டப்பட்டாங்க பாக்குறோம் அவங்க, கரெக்டா இங்க கட்டப்பட்டாங்க, இங்க கட்டப்பட்டு எது வரைக்கும் முழுக்க கட்டப்பட்டிருக்காங்க இது வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம், கொஞ்சம் ஃப்ரீடம். ஆனா ஃப்ரீடம் நினைச்சிடாதீங்க, அது ஃப்ரீடம் இல்ல, அது சுதந்திரம் இல்ல. ஆனா கொஞ்சம் ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்குது. எது வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கும் போதுதான் இன்னொரு வருஷம் நம்ம படிக்கிறோம், கண்டிப்பா என்னுடைய பரிசுத்த சகோதரர்களுக்கும் தீங்கு செய்வார்கள்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல சாத்தானே தேவன் என்ன பண்ணிடுறாரு, கட்டிடுறாருன்னு சொல்லும் பொழுது இந்த தூதர்களுக்கும் ஒரு பாயிண்ட்ல அரெஸ்ட் ஆயிடும். அதுக்குள்ள என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் சரிங்களா. அப்போ தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு நடக்கக்கூடிய அந்த சரியான காலப்பகுதி தேவனுடைய திட்டத்துல எங்கேன்னா, இந்த ஓவர்லாப் பீரியட் பாத்தீங்கன்னா, இந்த ஆயுட அரசாட்சி துவங்கி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கண்ணுக்கு தெரிய ராஜ்ய பூமியில ஸ்தாபனமாகிற அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தூதர்களுக்கு இதுக்கு முன்னால இல்லாத ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு அந்த தேவன் கொடுக்கிறாரு. எதற்காகனா, தங்களை நிரூபிச்சு காண்பிக்கிறதுக்கு அங்க கொடுக்கிறார். நல்லா நினைச்சு பாருங்க, இது தேவனுடைய திட்டத்திலேயே இந்த பீரியட் தான் ரொம்ப முக்கியமான பீரியட். என்னென்ன விஷயமெல்லாம் இங்க செய்யறாரு நம்ம லிஸ்ட் போனோம்னா, எல்லா கடையும் இங்கதான் செய்யறார். தென்னாமரையில வராகத்தில ஏதும் சபை தலையத்துல சேர்க்கிறாரு, பாபிலோன நியாயத்திருக்கிறாரு, மகாபுத்திரம் வருது, தெருவு கூட்டத்தை சேர்த்து எடுத்துக்கிறாரு, அன்பகுதவன் வருது, இஸ்ரேலுக்கு புத்தி வருது சரிங்களா. பாருங்க எல்லா வேலையும் இங்கதான் வரும். அதனால்தான் அவர் எடுத்துப்பார். விஷ்ணுபுதர் உங்களுக்கு அருமையான பாயிண்ட், கர்த்தருடைய நாள் ஆயத்தம், அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஆயிரம் வருட அரசாட்சியை சொன்னாலும், கர்த்தருடைய நாள்ங்கிற சரியான வார்த்தை எங்க ரொம்ப எக்ஸாக்டா பொருந்தும்னா, இந்த பகுதிக்கு பொருந்தும். ஏன்னா கர்த்தர் அந்த நாள் தான் எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்றார், செய்து அவங்க முடிக்கிறார். அப்ப தூதர்களுடைய நியாய தீர்ப்பு சகோதர சகோதரர்கள் இந்த பகுதியில அங்க நடக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ நடந்து போட்டும் அதுல நமக்கு என்ன அப்படின்னா, இப்பதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நியாய தீர்ப்பு அவங்களுக்கு நடக்கும் பொழுது அவர்கள் தங்களை நிரூபிச்சு காண்பிக்கிறதுக்கு தேவன் ஒரு இரண்டாவது வாய்ப்பு அவங்களுக்கு தருகிறார். தரும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கூட கிடைக்குது. புரியுதுங்களா. அந்த சுதந்திரம் கிடைக்கும் பொழுது அவங்க செய்ய போறாங்க, யார் இருந்து போன தூதர்கள், இன்னும் மோசமான தூதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த தூதர்கள் கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்ச உடனே தங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பூமியில என்ன பண்ண நினைப்பாங்க, ஆக்கிரமிச்சேன். முடிஞ்ச அளவுக்கு தங்கள் பவர்ஸ் ஜனங்கள் மேல, ஜனங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்க பயன்படுத்தி சில முயற்சிகள் செய்யறது, அவங்க சில முயற்சிகள் இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தோமே ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட். எனக்கு சின்ன ஃபீல்ட்ல நிறைய பேர் நிறைய பாவம் செய்யறாங்கன்னா பொட்டஸ் ஆயிருக்கிறாங்க. யாருனால இந்த விழுந்து போன தூதர்களே கொஞ்சம் சுதந்திரம் பெற்றவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே விழுந்து போயிருக்கிற மனு குலத்துல சில முக்கியமானவங்க என்ன பண்ணிருக்கிறான், தன்னுடைய கையில முழுக்க கண்டுவள் எடுத்துட்டு முழுக்க வழி நடத்தும் தன்னுடைய ஞானம் வல்லமை கொடுத்துட்டு வழி நடத்த கொண்டு அவர்கள் சின்ன ஜனங்களா இருந்தாலும் கூட அந்தந்த துறையில மிகப்பெரிய சாதனைகள் செய்யறாங்க. அந்த சாதனைகள் வந்து ஜனங்கள் என்ன பண்ணிடுது, அவங்க பக்கம் கட்ட போட்ட வச்சுட்டு சத்தியம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லைங்களா, இப்போ இந்த பெயர் சபையில அற்புதங்கள் அடையாளங்கள் யாருடைய வல்லமை முழுக்க முழுக்க இந்த விழுந்து போன தூதர்கள். ஏன் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஒரு 1135 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா அப்ப தூதர்கள் எப்படி இருந்தாங்க? முழு அரசு. ஆனா இப்ப என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவன் கொஞ்சம் ஆமா திருந்துப்பா அப்படின்னு சான்ஸ் கொடுக்குறாரு. சான்ஸ் கொடுத்தீங்களா, சந்தோஷம். நான் திரும்ப போறது இல்ல, நான் பண்றேன் அப்படின்னு ஒரு குரூப், ஆனா திருந்திருக்கு ஒரு குரூப் இருக்கிறார். அவங்க பத்தி நம்ம பேசுறது இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்ய முடியாட்டியும் தீமை செய்யறது இல்லை. அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, அவர்கள் தெரிஞ்சிருவாங்க நிச்சயமா தேவன் அவங்களை மீண்டும் கூட எடுத்துக்கொள்வார். அதற்காக தான் இந்த இரண்டாவது வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனா நம்ம யாரை பத்தி பேசுறோம், இந்த காலத்துல ஏன் இவ்வளவு பாவம் வந்துச்சுன்னா, அந்த விழுந்து போன தூதர்கள்ல இன்னும் கெட்டு போன தூதர்கள் தங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கொஞ்ச கால சுதந்திரத்தை அவங்க என்ன பண்றாங்க, முழுக்க முழுக்க தவறான வகையில பயன்படுத்துறோம். அதனாலதான் அதை பார்க்கிறோம். இந்த காலத்துக்குள்ள இருந்தாங்க மந்திரவாதிகள். அப்ப அந்த மந்திரவாதிகள்லாம் எப்பதான் மந்திரவாதம் செய்வாங்க தெரியுங்களா, இருட்டுல தான். மேஜிக் ஷோ எல்லாம் எப்பதான் நடக்கும், ஈவினிங்ல தான் நடக்கும். ஈவினிங்ல கூட எப்படி நடக்கும் தெரியுங்களா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் யாருடைய வல்லமையில செயல்படுறாங்க, சாப்பாடு முடிவு வல்லம் சரிங்களா. அவங்க மந்திரம் செய்யறாங்கன்னா பேக்ரவுண்ட் பாருங்க, ஸ்கிரீன் மேக்சிமம் கருப்பு ஸ்கிரீன் தான் சரிங்களா, கருப்பு ஸ்கிரீன் தான் இருக்கும். அப்ப அதே சமயத்துல யாருமே இது பின்னாடி இருக்கிறது அனுமதிக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா சீக்கிரத்தும் தெரிஞ்சிருக்கு என்னதான் பண்றாங்க அது. அப்ப அந்த விழுந்து போன தூதர்களுடைய அந்த வல்லமை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எங்கதான் செயல்படும் அந்த காலத்துல மாத்திரம் தான். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு மந்திரவாதிகள் பகல்ல பெரிய விஷயம் இல்லை, ஆனா நம்ம ஒரு முக்கியமான திட்டம் நாம புரிஞ்சுக்கணும். எங்கிருந்து வந்துச்சு இவங்களுக்கு இந்த வல்லமை? இன்னைக்கு பட்ட பகல்ல செய்யறாங்க, லேப்ல செஞ்சு காமிக்கிறாங்க. ரசன் காலத்துல ஒருத்தர் செஞ்சு காமிச்சேன், நான் வெளிச்சத்துல டியூப்லைட்டுக்கு கீழே மேடையில இல்ல ஒரு லேப்ல உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால நான் மந்திரம் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு செஞ்சு காமிச்சேன். என்ன மந்திரம் செஞ்சு காமிச்சா தெரியுங்களா, ஒரு ரசல் ரீப்ரின்ஸ்ல கொடுக்குறேன், அது நீங்க நான் காமிக்கிறேன், அப்ப நீங்க பார்த்து பாருங்க அந்த பகுதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மந்திரவாதி செஞ்சு காமிச்சாராமா, வெட்ட வெளிச்சத்துல மந்திரம் சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்தரத்துல ஒரு ஒரு டேபிளுக்கு மேல ஒரு மனுஷனுடைய கை எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா இந்த ஃபிங்கர் டிப்ல இருந்து அப்படியே உருவாயிட்டு ஒரு கை இது வரைக்கும் அந்தரத்துல வந்துட்டு அம்சம் காணப்படும். திருப்புறோம் திரிக்கிறோம். ஆனா இதை வந்துட்டு உலக ஜனங்கள் எப்படி பார்த்துருப்போம்னா, ரொம்ப பெரிய மந்திரவாதிப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரதர் அசல் வசனங்களோடு அதை சேர்த்து பார்க்கும்போது இந்த சம்பவம் எதற்கு அடையாளம், இந்த சம்பவத்துல சத்திய தெரிஞ்சிருக்கிற நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோம், கண்டிப்பா இந்த மந்திரவாதி யாருடைய வல்லமையில செயல்படுறார், விழுந்து போன தூதர்கள். இப்ப இங்க ஒரு மனுஷனுடைய மாம்ச கையே ஒரு பாதி அளவுக்கு வந்துட்டு அப்புறம் இருக்கு. இப்ப இங்க என்ன நடக்குது சொல்ற, அப்புறம் சொல்றார், அப்பதான் இந்த சப்ஜெக்ட் டீல் பண்றார், என்ன இந்த நடக்குது இந்த பூமியில அப்படின்னா, தேவ தூதர்களுடைய நியாய தீர்ப்பு. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க, கொஞ்சம் சுதந்திரம் பார்க்கும் பொழுது அதை தப்பா பயன்படுத்த நினைக்கிற தூதர்கள் தப்பாவே பயன்படுத்துறாங்க. என்ன தப்பு பயன்படுத்துறாங்கன்னா, பழைய பெருக்கி மாம்ச சரீரம் எடுத்திருக்கு என்ன பண்றாங்க, அந்த சுதந்திரத்தை அவங்க பயன்படுத்தி முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில ஓரளவுக்கு சக்சஸ் கூட கிடைச்சிருக்குது. அதுதான் சொல்றாரு, அந்த மாம்ச கையே அந்த அளவுக்கு வந்தது. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப தூதர்களே அப்ப வந்த மாதிரி இப்ப கூட மாம்ச சரீரம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பதில் தான் நம்ம சொல்ல முடியும், பதில் சொல்றாரு வாய்ப்புகள் இருக்கலாம் 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 இருக்குன்னு சொல்லிட மாட்டேன். ஆனால் கண்டிப்பா
நமக்கு தேவனுடைய வசனங்கள் ரொம்ப ஆழமையில ரொம்ப ரொம்ப மைனியூட் பாயிண்ட் நம்ம பேசுறோம் தேவனுடைய திட்டத்துல. இது நீங்க தப்பா எல்லாம் நினைச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க கூடாது. ஆனா அந்த திட்டங்கள் ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கொள்ள பொழுது அந்த தேவதூதனுடைய நியாய தீர்ப்பு அது எப்போ நடக்கும், அது எப்படி நடக்கும், நடக்கும் போது என்ன சூழ்நிலை தேவன் அனுமதிக்கிறார், அந்த சூழ்நிலை எப்படி தேவதூதர்கள் தவறாக பயன்படுத்த முயற்சிக்க வாய்ப்புகள், அந்த முயற்சியில என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அங்க சொல்றது நம்ம பார்க்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கேட்கிறாங்க கேள்வி, அப்போ மெட்டீரியலைசேஷன் பாசிபிளா அப்படின்னா தேவதூதர்கள் மாம்சம் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கா இப்போ அப்படின்னா நாம் அப்படித்தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில தேவன் வந்துட்டு அவரை சோதிக்கிறதுக்கு ஒரு தூதன் கனவு கொடுத்தார். அது நீங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க, நான் கூட உங்க மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அமெரிக்காவுல ஒரு மீட்டிங்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா, அதே நேரம் அதே பிரதர் அசில் ஆஸ்திரேலியாவில் பிரதர் அசிலுடைய ஃப்ரெண்டு அவருடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய ஒய்ஃபு கிட்ட போயிட்டு ஒரு தவறான காரியம் பேசினதா அந்த சிஸ்டர்கள் இல்லாது உங்க ஃப்ரெண்டினுடைய ஃப்ரெண்டினுடைய ஃப்ரெண்டு பிரதர் அசில் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் என்கிட்ட இப்படி வந்து பேசினாரு, வந்து பேசினாரு இப்போ பார்த்தனே நான் அவரை. ஆனா ஆஸ்திரேலியால பிரதர் அசில் போகவே இல்லை. அங்க போனதா சொன்ன நேரத்துல அவர் எங்க இருக்கிறாரு, அமெரிக்காவில சப்ஜெக்ட் பார்த்துட்டு சீரியஸ் சப்ஜெக்ட். அப்போ இந்த விஷயம் அந்த ஃப்ரெண்ட் பிரதர் அசில் சொல்ல போது அப்ப பிரதர் அசில் எல்லாம் போடட்டா அவர் யோசிக்கிறார். அப்போ இந்த காலம் இந்த தூதர்களே ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் பெற்றுக்கொள்ளுகிற காலம். அப்ப அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தும் பொழுது இந்த சுதந்திரத்தை இவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா முடிந்த அளவுக்கு இங்க ஒரு கிளாஸ் இருக்கிறாங்க, ஒரு வகுப்பா சபை வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் டார்ச்சர் அவங்க கொடுப்பான். அப்போ அங்க ரசல் வாழ்க்கை நடந்த விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்த பொழுது அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு தகுந்த அவருடைய லெவலுக்கு தகுந்த ஒரு பரிசோதனை தான். அப்போ அவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பிரதர் ரசல் இல்ல, அப்ப யாரு, அப்ப என்ன பயிருங்க அந்த தூதன், அவர் ஏன் வேற ரூபம் எடுக்கலாம் இல்லைங்களா, ஏன் பிரதர் ரசலுடைய ரூபம் இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒருத்தர் போனாரு, அந்த சிஸ்டர் பேசினாரு, அந்த சிஸ்டர் சொன்னது உண்மை, ஆனா அது பிரதர் ரசல் இல்லைன்றதும் உண்மை. அப்போ அது யாரு, ஏன் அந்த மாதிரி செய்யணும், ஏன் பிரதர் ரசல் மாதிரி வரணும், என்ன நோக்கம், இதுதான் இருக்கும். அப்போ அந்த விருந்து போன தூதர்கள்ல சிலர் குறும்பு பண்ண நினைச்சு அவங்க சபையின் அந்த ஏழாம் தூதன் அவருடைய பேருக்கு களங்கம், அவருக்கு சோதனை, அவருக்கு முயற்சி செய்யறாங்க இல்லைன்னா அவரை போல ஒரு தோற்றம். அது வந்துட்டு மாம்சத்திலேயே போய் பேசினாங்களா இல்ல அது ஒரு தரிசனம் மாதிரி அந்த அம்மாவுக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல, அது பிரதர்ஸ் கிளியராக பேசல சரிங்களா. ஆனா ஒரு தோற்றம் அவங்க கொடுக்குறாங்க. இப்ப அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப கெட்ட பேர் யாருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் வீட்டாருல அவர் இடுவாரு, நான் எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துச்சு, நான் செஞ்ச ஊழியமெல்லாம் போச்சேன் இல்லைங்களா, அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டெஸ்ட் யாருமே பண்ணிட்டார் அவரு, அப்படியே ஏழாம் தூதன்னா ஏழாம் தூதன் போல அதை கடந்து வந்தார். அது இவட மாபெரும் சோதனைக்குனால் நினைச்சு அது நம்ம இங்கிருந்து சொல்ல வேண்டிய அப்பேற்பட்ட சோதனை அவருக்கு வந்துச்சு. அப்போ இந்த தூதர்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீடம் பார்க்கிறோம், அந்த சுதந்திரம் தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பத்துல கேட்ட இந்த பூமியில இவ்வளவு பாவம், சின்ன வயசு பையன் எப்படி இந்த பாவம் செஞ்சான் அப்படின்னா அவன் விருந்து போன மனுஷனு. இப்ப அந்த விருந்து போன மனுஷன் யார் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் எடுத்துக்கிறான், விருந்து போன தூதர்கள் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ப்ரொசஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அருமையா வார்த்தை இங்கிலீஷ் இருக்கு, இந்த விழுந்து போன மனுஷங்களுடைய சித்தம் முழுவதையும் தன் கைக்குள்ள எடுத்துருவாங்க இந்த விழுந்து போன தூதர். அவங்களை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கும் பொழுது இவர்கள் அசாத்திய ஞானம் பெற்றவங்களா இருந்துட்டு அசாத்தியமான காரியம் செஞ்சு, ஆனா அந்த காரியம் எங்கதான் இழுத்து போகும், பாவத்துக்குள்ள தான் இழுத்து போகும், ரொம்ப பெரிய பாவங்களுக்குள்ள போகும். அந்த பாவம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப இந்த அந்த கோயில்கள சர்ச்சஸ்ல அந்த சுகமளிக்கும் பெரும் கூட்டம், அந்த கூட்டம் எல்லாம் அது யார் கூட்டமும் இல்ல, ஊழிக்காரர்களுடைய கூட்டம் இல்ல, எல்லாம் விழுந்து போன தூதர்கள் எல்லாம் பண்றாங்க. அதான் நம்ம கேள்வி கேட்கறோம் இல்லைங்களா, அற்புதங்கள் நடக்குது இல்லைன்னு சொல்றது இல்ல, ஆனால் யார் செய்யறதில்ல, கர்த்தர் இயேசும் செய்யறதில்ல. அப்ப யார் செய்யறா, இந்த விழுந்து போன தூதர்கள் எப்படி இந்த அளவுக்கு செய்யறது பவர் வந்துச்சு. ஆமா இப்ப அவங்க என்ன கட்டத்துல இருக்கிறாங்க, நியாய தீர்ப்பவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தேவன் ஃப்ரீடம் கொடுத்து செக் பண்ற, நீ விசுவாசமா நடத்துறியா, ஃபீல் பண்ணுறியா, இல்ல தவறாக பயன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறாரா என்று நமக்கு தெரியல. ஆனா நாம் நினைக்கிறது அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க உண்மையிலேயே விடுதலை ஆகல, ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம், அவ்வளவு ஒரு அப்பாரன் ஃப்ரீடம் தான், விடுதலை மாறி அவர் ஜெயில இருந்துட்டு கோர்ட்டுக்கு போய் தன்னை நிரூபிச்சு காணிக்கலாம் அங்கதான். ஆனா பக்கத்துல யார்த்தா இருப்பா, போலீஸ் தன்னுடைய வேலைகளையும் கை போட்டு இவர் வேலைகளையும் கை போட்டா கூட்டிட்டு போவார். ஆனா இவர் வெளியே வருவார், கோர்ட்டுக்குள்ள போவார், நிற்பார், பேசுவார், வருவார். அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு உதாரணத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தூதர்களுக்கு எந்த அளவுக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்கலாம், ஆனால் கூடுமானால் நம்ம மாட்டா பாப்பா இவங்க யாரை கூட வஞ்சிப்பாங்க, தெரிந்து கொல்லப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அந்த காலகட்டத்துல தருகிறார். அதுதான் பாக்குற சகோதர சகோதரர் இன்னைக்கு நாம சொல்லிட்டோம். இந்த நான்கு தூண்கள்ல பாவம், நான் வந்துட்டு ஒரு சின்ன லிஸ்ட் தான் போட்டிருக்கிறேன், அந்த பாவம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இது கொஞ்சம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். வரப்போகிற நாட்டுல தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா இதை பத்தின ஒரு ஆழமான ஸ்டடி நாம பண்ண போறோம். ஏன்னா சில சகோதரர்களுடைய பாயிண்ட் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்கள் அந்த மாதிரி மாம்ச சரீரம் எடுக்கிறதுக்கு தூதர்கள் மனுஷங்களை எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா சினிமா சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கவுண்ட் பாத்தீங்கன்னா வில்லன் தான் ஹீரோ இல்லைங்களா, கவுண்ட் பாருங்க. அதாவது ஒரு தப்பு செய்யறவங்க தான் எப்படி சித்தரிக்கப்படுவார். ஆமா இல்லைங்களா, அதாவது என்னன்னா இந்த சினிமா துறைய சாத்தான் பயன்படுத்திட்டு அந்த விதம் சொல்றாரு. ரொம்ப அருமையான கருத்தான் நமக்கு என்னன்னா அந்த பயன்படுத்தி இந்த சினிமால அப்படியே காணிக்கும் போது ஜனங்களுக்கு அது என்ன மைண்ட்ல அது பழக்கப்பட்டு இவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் அந்த தூதர்கள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில நடத்தித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அது இல்லை. இந்த காரியங்களை அங்க பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் நாம எதிர்த்து நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்ம பார்க்கிறோம் இந்த விழுந்து போன தூதர்களுக்கு டெஸ்டே என்னன்னா கிடைச்சிருக்க சுதந்திரத்தை வச்சுட்டு அவங்க உலகத்துக்கு என்ன பண்றாங்கிறது இல்ல, சபைக்கு என்ன பண்றாங்க, சபைக்கு அவங்க எந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க, அநீதி செய்யறாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டோம் இந்த பாவம் நம்மளை சுத்தி நடக்குது, இது எல்லாத்துலயும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் இருக்குதா இல்லைங்களா. இது இதுக்குமான மாற்று இல்ல, நம்ம நடக்கிறதுக்கு இது இடைஞ்சலா இருக்குதா இல்லைங்களா. கண்டிப்பா இருக்கு, பேப்பர் தந்தா கஷ்டமா இருக்கு, ரோட்ல போனா கஷ்டமா இருக்கு, பார்க்க முடியல இல்லைங்களா, எவ்வளவு கஷ்டம். ஆனா இதெல்லாம் யார் நம்மளை சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறான், இந்த விழுந்து போன தூதர்கள். இன்னைக்கு இவங்களுடைய கண்கள் யார பார்த்துட்டு இருக்குது, இந்த சபைதான். ஒரே முக்கியமான விஷயம் பார்க்கிறோம், இன்னைக்கு பரலோகத்தினுடைய பார்வையை யார்தான் பார்த்துருக்கு. இந்த வார்த்தை நீங்க நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும். பரலோகம் இன்னைக்கு யாரை தான் பார்த்துட்டு இருக்குது, சபை தான் பாக்குறாங்க, வேற யாரையும் பார்க்கல. அதே போல இந்த தூதர்கள் கூட யார்த்தா பாக்குறாங்க, இந்த காலை தீர்மானம் படிச்சோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இதே மண்ணால் அதுல நான் நீங்க படிக்கணும் தயவு. அப்ப அதுல தேவனிடத்துல இல்ல காலை தீர்மானம் தான் நினைக்கு. ஆமா இரண்டு எஜமான்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல அந்த நாளின் துவக்கத்துல ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். என்ன உறுதிமொழினா இரண்டே மாஸ்டர்ஸ் இந்த பூமியில இருக்கிறாங்க, அதாவது இரண்டு எஜமான்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் உணர்ந்து எல்லா விதத்திலும் தீமையை வெறுத்து நான் உங்களுக்கு உண்மையிலான இருப்பேன் அப்படின்னு நான் என்ன கொடுக்கணும், உறுதிமொழி கொடுக்கணும். அப்போ இரண்டே எஜமான்கள் தான் இருக்கிறாங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் தெளிவா பிரிச்சு பாத்திரலாம். என்னன்னா எது சத்தியம் எது அசத்தியம், அசத்தியம்னு தெரிஞ்சிச்சுன்னா அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன தப்பா இருந்தாலும் சரி, சின்ன பலவீனமா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பண்ண முடியாது, நாம் அனுமதிக்க கூடாது. ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு யார் நடத்திட்டு இருக்கா, சாத்தானுக்கு கீழே இந்த விழுந்து போன தூதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க, இந்த தூதர்களை யார் நியாயத்திருக்க போறா, அதாவது சபை எப்படி நீங்க ஒழுக்கமா நடக்கிறீங்களா நடக்க மாட்டீங்களா, இந்த வேலைத்தான் நாம் செய்யணும், நீ கெட்டது செய்யா நாம கூட செயல் செய்யறேன் புரியுதுங்களா. சொல்றது நியாயம் தீர்க்க போறவங்க அவங்களோட சேர்ந்து என்னமாயிட்டு அவங்களோட சேர்ந்து என்னன்னா இன்னைக்கு அவங்க ஏற்படுத்தக்கூடிய இவ்வளவு வஞ்சனைகள் நம்மளை சுத்தி நடக்கும்போது சில சமயங்கள் நம்மளையும் அறியாம நம்ம அவங்களை என்ன பண்ணிடுவோம், ஈடுபாடு காமிப்போம். அது வந்து நினைச்சு பாருங்க, நியாயம் தீர்க்கிறவர்கள் என்ன இருக்கிறாங்க, அவங்களோடு போயிட்டு அவங்க வஞ்சனைக்கு உள்ளாயிட்டு இருக்கிற அர்த்தமா இருக்கு. அப்ப இன்னைக்கு சபை கருத்து அமர்ந்து நாம இன்னைக்கு ஜீவிக்கிறோம் என்றால் இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்கோம்னா நம்முடைய சில கடமைகள் நாம அங்க உணர்ந்து போகும். அப்ப கடைசியா ஒரு பாயிண்ட் பண்ணி நான் இந்த சப்ஜெக்ட் நாம இங்க முடிக்கலாம். என்ன முடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோங்கன்னா
ஒரு வருஷம் படிங்க, மத்திய 24 37
நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். இந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்ன? முக்கியமான கருத்தை நீங்க மறக்க கூடாது. உங்களுக்கு 2 எடுத்துக்கிறார் இல்லைங்களா? அந்த 2 இந்த வசனத்தின் முக்கியமான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பார். என்ன இந்த வசனம் என்ன? நோவாவினுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்டுல ஒண்ணு நடக்கும். அது என்ன கவனம்? ஒரே விஷயம் தான், மைய கருத்து ஒரு விஷயம் தான் பேசுற. நோவா நாட்கள் நடந்தது போலவே இங்க நடக்கும். நோவாவின் நாட்கள்ல ஜனத்துள்ளே வரப்போது ஆனாலும் ஜனங்கள் அறியாமல் இருந்தாங்க. அதே போல மனுஷகுமாரின் நாட்டுல மனுஷகுமாரன் வந்திருப்பாரு, அதே போல ஜனங்கள் அறியாமையில இருப்பாங்க. அந்த இக்னோரன்ஸ் அதுதான் முக்கியம். அவங்க அறிஞ்சு கொள்ள மாட்டான். மற்றபடி பெண் கொள்றது, பெண் எடுக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, அது நோவா நாட்கள்ல பண்றது இல்ல. அதுக்கு முன்னாலேயும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்றாங்க. ஆனா நோவா நாட்களுக்கும் நம்மளுடைய நாட்களுக்கும் ஒரு இணை என்ன விஷயம்னா, அங்கேயும் ஜனங்கள் அறியாமை, இங்கேயும் ஜனங்கள் அறியாமை. எந்த பத்தின அறியாமை? அந்த ஜலப்பிரளயம் மறக்கிற அறியாமை. இங்க கத்தர் ஏசு வந்திருக்கிறாங்க, அந்த அறியாமை இல்லைங்களா? அதுல தான் அங்க இருப்பாங்க. ஆனா நம்ம இங்க செகண்டரி பாயிண்ட்ஸ்ல இருக்கு. நோவா நாட்கள் மற்ற காரியங்கள் நடந்துச்சு, அதே போல இங்க கூட மற்ற காரியங்கள் நடக்கும். என்ன காரியங்கள்னா, நோவாவின் நாட்களில் அந்நாட்களில் பூமியில யார் இருந்தா? ராட்சதர்கள் இருந்தாங்க. அப்போ இந்நாட்கள்ல கண்டிப்பா யார் இருக்கணும்? யார் ராட்சதர்கள் கேட்கறது? நோவா நாட்கள்ல ராட்சதர்கள் இருந்தாங்களா இல்லையா? நோவா நாட்கள் நடந்தது போல யார் நாட்கள் நடக்கும்? மனுஷகுமாரி நாட்கள் நடக்கும். அப்போ நோவா நாட்கள் ராட்சதர்கள், மனுஷகுமாரி நாட்கள் யார் இருக்கணும்? ராட்சதர்கள் இருக்கணும். யார் ராட்சதர்கள்? யார் அந்த ராட்சதர்கள்? எப்படி கண்டுபிடிக்கிற ராட்சதர்கள்? யாரும் கண்டிப்பா ராட்சதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பூமியில இருக்கிறாங்க. ஆனா அந்த ராட்சதர்கள் நோவா நாட்கள்ல இருந்த மாதிரியான ராட்சதர்கள் கிடையாது. ஆனா ராட்சதர்கள் இது வேறு மாதிரியான ராட்சதர்கள் இல்லைங்களா? அப்போ இவர்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நோவா நாட்கள்ல அந்த ராட்சதர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கலப்பினம், ஹைபிரிட். இன்னைக்கு சொல்றீங்களா ஹைபிரிட் பப்பாளி ரொம்ப பெருசா அது மாதிரி இந்த ராட்சதர்கள் கொஞ்சம் ஹைபிரிட் வெரைட்டி. எப்படின்னா, தூதர்கள் கூட்டல் மனிதர்கள் அவங்களுக்கு பிறந்தவங்க. தூதர்கள் கூட்டல் யாரு? மனிதர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆவி பிளஸ் என்னது ஒரு கலவை. என்ன மிக்சிங் பாருங்க, ஆவி அதோடு யார் கலக்கிறா? மாம்சம் கலக்கல. இது வினோதமான ஒரு கலவை, அதனால வந்துச்சு ஒரு வினோதமான சந்ததி இல்லைங்களா? இந்த வினோதமான கலவையினால வந்த அந்த ராட்சதர்கள் வினோதமான தான். எப்படி இருந்தாங்க ராட்சதர்கள்? சரீரத்தின்படி ரொம்ப உயரம், ரொம்ப ஸ்டவுட், அதே சமயத்துல ஞானத்துல ரொம்ப ஞானம் இல்லைங்களா? பலவான்களா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க அந்த கடத்துல? அநேக ஜனங்களை தங்களுடைய கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஒரு ராட்சதனுக்கு கீழே ஒரு பட்டணம் இருக்கும், ஒரு ஊர் இருக்கும். நம்ம பார்க்கிறோம் நோவா நாட்கள்ல ராட்சதர்கள் ஒரு குடும்பத்தையும் கூட்டு வைக்கல. எல்லா குடும்பத்திலும் யாரு கும்பிட்டான்? இந்த தூதர்கள் கும்பிட்டான். ஆனா யாரு குடும்பம் மாத்திரம் கூறல? அதனாலதான் தேவன் அவரை செலக்ட் பண்ணார். எப்படின்னா பாருங்க, இவங்களுடைய அக்கறம் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு. அப்ப இந்த ராட்சதர்களே எப்படி இருந்தாங்கன்னா, இவர்கள் ஆவி மற்றும் மாம்சம் சேர்ந்ததுனால வந்தவங்க. வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அசாதாரணமான வளர்ச்சி சரீரத்திலையும் ஞானத்திலையும், அதனால மிகப்பெரிய பலவான்களா இருந்தாங்க. அதனால நிறைய ஜனங்களை தங்கள் கட்டுக்குள்ள வச்சுட்டு ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த ராட்சதர்கள். இப்போ ரோமானி நாட்கள் ராட்சதர்கள் அதே போல யாருக்கு எங்க இருக்கணும்? மனுஷகுமாரி. அப்ப நம்முடைய நாட்கள்ல யாரு அந்த ராட்சதர்கள் அப்படின்னா, இங்கே கூட நம்ம பார்க்கிறோம் ஒரு மிக்ஸ், வித்தியாசமான மிக்ஸ். என்னன்னா, அந்த அரசு எப்படி வந்தாங்க? ஆவி கூட்டல் மாம்சம். இங்கே கூட ராட்சதர்கள் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, அதை முதல்ல சொல்லிடலாம் யாருன்ட்டு, அப்புறம் அவங்க எப்படி ராட்சதர்கள் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஒரு ஒரு துறைகளிலையும் பாவம் அதிகம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு சில முக்கியமானவங்க காரணமா இருக்கிறாங்க. சில தனிப்பட்ட நபர்கள், சினிமானா சினிமா, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், பொருளாதாரம் பொருளாதாரம் தனிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, அவர்கள் இவங்களை எல்லாத்தையும் தப்பா வழி நடத்திட்டாங்க. இந்த தனிப்பட்ட பயங்கர வல்லமை படைச்ச ஞானம் உள்ள அதிகாரம் பெற்ற தனி நபர்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்கள் இருக்கக்கூடிய ராட்சதர்கள் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி இவங்க ராட்சதர்கள் அப்படின்னா, கரெக்ட், இவங்க கூட இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, இந்த துறையில ஒருத்தர் தனியா ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருக்கு கீழே கோடிக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போறாங்க, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருக்கு கீழே ஒரு தேசமே இருக்குது, இங்க ஒரு மனுஷன் இருக்கா, அவங்க கிட்ட கோடிக்கணக்கான பணம் குமிஞ்சு கிடக்குது, வல்லமை மிகுந்த மனுஷனா இருக்கிறான் அப்படின்னா, எப்படி இவங்களுக்கு இந்த சக்தி வந்துச்சு, இவ்வளவு ஜனங்களை தங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சக்தி? அவர் பார்க்கும் பொழுது இவர்களும் ஒரு ஆவி கூட்டல் ஒரு மாம்சம், என்னன்னா இவர்கள் இந்த மாதிரி நிலைக்கு வருவதற்கு தங்களுடைய ஞானத்தை அவங்க என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இந்த ஞானம் என்று சொல்லும் போது இது எங்கிருந்து வருது, யார் கொடுக்கறா, தேவன் கொடுக்கிறார். அப்ப இந்த ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய விஷயம், பரத்திலிருந்து வந்துட்டா அது என்னதான், ஆவிக்குரிய விஷயம் தான். அப்ப இந்த ஜனங்கள் பயன்படுத்துறாங்க ஞானம், இந்த ஞானம் யார் கொடுக்கறா, தேவன் கொடுக்கறா, ஆவிக்குரிய விஷயம். ஆனா அந்த ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா யாரும் ஸ்பிரிச்சுவலா பயன்படுத்துறது இல்ல, ஆனா அந்த ஞானம் ஸ்பிரிச்சுவல், ஏன்னா அது யார்கிட்ட இருந்து வருது, தேவன் எடுத்துருந்து வருது. இந்த ஞானத்தை இவங்க எதற்காக மாத்திரமே பயன்படுத்துறாங்கன்னா, பூமிக்குரிய விஷயத்தை பெருக்கிக் கொள்வதற்கு மாத்திரமே, அதாவது மாம்சத்திற்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே. அப்ப ஒரு ஆவிக்குரிய விஷயத்த முழுக்க முழுக்க மாம்சத்திற்குரிய விஷயத்திற்காக இவங்க பயன்படுத்தும் பொழுது அவர்களை இந்த சமுதாயத்துல ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க, நிறைய ஜனங்களை தங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு பவர் கிடைக்குது, சரிங்களா? கண்டிப்பா இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமா அரசியல்வாதிகளே, இந்த நடிகர்கள், தனிப்பட்ட நடிகர்கள், இவங்கெல்லாம் பாருங்க, அந்த ராட்சதர்கள் செஞ்ச காரியம் செய்வாங்க. அந்த ராட்சதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சர்வ ஞான பெற்றவங்களா இருந்தாங்க, ரொம்ப பெரிய ஞானமா இருந்தாங்களா, சரிங்களா? அந்த ஞானத்தின் மூலம் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஜனங்களை தங்கள் கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு கூட அதே தான், ரொம்ப புத்திசாலித்தனமா சில சில விஷயங்கள் பிரயாசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் பொருளாதாரத்துல பெரிய மனுஷன் ஆயிடுறாரு, எந்த அளவுக்கு பெரிய மனுஷன்னா, அவர்கிட்ட இருக்கிற 500 மில்லியன் கோடி பணம் நினைச்சு பார்க்கவே முடியாது. அவர் 130 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இப்படி ஒரு மனுஷன் இல்ல பூமி. அப்ப இன்னைக்கு ஒருத்தர் பாக்குறீங்க, ஒரு பெரிய சாதனை பண்றாரு ஒரு துறையில, ஆனா முழுக்க முழுக்க கத்தர் கொடுத்த ஞானத்தை சத்தியத்துக்கு பயன்படுத்துறதுல எதுக்கு பயன்படுத்தாரு, ஏதோ ஒரு உணவு காரியம், அதனால ஜெயிக்கிறார். அதுக்கு நாள் பார்க்கல, அவருக்கு கீழே எத்தனை இருக்கிறாங்க, ஒரு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார். அப்போ நிறைய ஜனங்களின் மேல ஆளுகை பெற்ற தனிப்பட்ட நபர்கள் இவர்கள் நினைத்தா ஒரு தேசத்தினுடைய ஆட்சிய மாற்றலாம், இவர்கள் நினைச்சா ஒரு புரட்சிய கொண்டு வரலாம், அந்த அளவுக்கு ஜனங்களை தங்கள் கட்டுக்குள் வச்சுட்டு ஆளுகை பண்ணக்கூடிய ஜனங்களா அவர் இருக்கிறார். அப்போ இந்த தனிப்பட்ட நபர்கள் மற்றும் நம்ம என்ன சொல்லலாம்னா, இதே போல ஜனங்களை தங்களுடைய கட்டுக்குள் வச்சிருக்கிற சில அமைப்புகள் ட்ரஸ்ட், அது கூட ரத்து சொல்ல போது இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய ராட்சதர், ஏன்னா நிறைய அமைப்புகள் இன்னைக்கு இருக்குது. இந்த அமைப்புகள் கூட தேசத்துல என்ன பண்ணும், ஆட்சியவே மாற்றும், ஒரு தேசத்தினுடைய வரலாற்றை திருப்பி போடும், அந்த அளவுக்கு வல்லமை படைச்ச ட்ரஸ்ட் இருக்குது. எப்படின்னா அந்த அந்த ட்ரஸ்ட் கூட இதே மாதிரி தான், ஆவிக்குரிய ஞானத்தை பயன்படுத்தி முழுக்க முழுக்க பூமிக்குரிய விஷயங்களுக்கு அவங்க பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது ஒரு பெரிய வல்லமை படைச்ச அமைப்புகளா அங்க இருக்கு. அப்ப நம்ம பார்க்க பொழுது சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல கேட்ட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் இயேசுடைய 2வது வருகைக்கு அப்புறம் அதிகமான பாவங்கள் இன்னைக்கு வந்திருக்கு என்று சொல்லும் பொழுது இதுக்கு யாரு காரணம் என்று சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், இப்போ தேவ தூதர்களுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியில நடந்து கொண்டிருக்குது. அப்ப அந்த சுதந்திரம் கொஞ்சம் பெற்றவாக இந்த தூதர்களை அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய தவறுகளை அவங்க பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அது இன்னும் சபை முடியறதுக்குள்ள இது எந்த அளவுக்கு அந்த முயற்சியில அவங்க ஜெயிப்பாங்கன்னு நாம சொல்ல முடியாது. ஆனா அவர்கள் மிக அதாவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை இவங்க செய்வாங்க. இந்த வசனத்துக்கான உண்மையான அர்த்தம் நமக்கு இப்பதான் புரியும், எப்படி கூடுமானவரையும் கூடுமானவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று வச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு தேவையான. அப்ப அந்த சுதந்திரத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ண போறாங்க, பண்ணுவாங்க. அப்ப சகோதர சகோதரர் இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு பாயிண்ட், நமக்கு என்ன அது பாடம், புது சக்திகளாகிய நமக்கு இன்னைக்கு இந்த திட்டம் தெரிஞ்சுக்கொள்வதன் மூலம் நமக்கு என்ன இங்க எச்சரிப்பு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்மை சுற்றி எந்த ஒரு தீய சக்தி நடந்துட்டாலும் தயவு செஞ்சு நாம உணர்ந்து கொள்ளணும், இந்த விழுந்து போன தூதர்கள் நம்மை டார்கெட் பண்றாங்க. அது சின்ன ஒரு பாட்டா இருக்கலாம்,
இது சின்ன காட்சியா இருக்கலாம், இது சின்ன எந்த விதமான தீமையான காரியங்களா இருக்கலாம். இவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட சபை பரிசுத்தமான அவர்கள் டிராப் பண்றாங்க, அது ரொம்ப கவனமா இருக்கும். அதனால தான் ரெண்டு அந்த அந்த உறுதிமொழி சொன்னதை சொல்றாரு, ரெண்டே எஜமானர்கள் தான் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அதை நான் நல்லா என்னுடைய ஆழமா என்னுடைய இருதயத்துல பதிய வச்சுட்டு எல்லா தீமைகளையும் நான் வெறுப்பேன். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு எஜமான். அந்த சின்ன தீமை காலையில சின்ன ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் இசைந்து போயிட்டேன்னா நான் அந்த எஜமான கீழே நான் சர்வன்ட் ஆயிடுறேன், நான் அப்படி ஆக போறது கிடையாது அப்படி நான் உறுதிமொழி அந்த தீமைக்கு கொடுக்குறேன். ஒரு தேசத்துல ஒரு மாபெரும் மாற்றமே காத்தான் பண்றது. ஆனா அவருடைய டார்கெட் என்ன, அந்த சபை நின்றார், அவர் சபையாக கூடாது. அதுக்கு அவர் எவ்வளவு பெரிய காரியம்லாம் செய்யறது, ஆனா நமக்கு தெரியாது, நம்ம நினைக்க மாட்டோம், ஓ அது எதையோ யாரையோ சம்பந்தப்பட்டு நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனா நம்ம கவனிக்கணும், ஒரு ஒரு சபை அங்கங்களும் சாத்தான் பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய மன மாதிரி இவர்கள் எப்படித்தான் நில வைக்கலாம், அதுக்கு ஒரு தேசத்தையே அவர் என்ன வேணா பண்ண கூட ரெடி. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப விழிப்புள்ள ஜனங்களா இருந்துட்டு இன்னைக்கு தீமை காரியங்கள் என்னென்னலாம் நம்மளுடைய பாதைகளை நமக்கு தென்படுதோ சொல்லி நம்ம ஜப சிந்தை தீவிகளை மேற்கொள்வதற்கு நாம பலனும் நம்ம முழுக்க முழுக்க தேவனுடைய ஆவியில நாம் நிறைஞ்சிருந்துட்டு இந்த சக்திகளுக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்போ உண்மையிலே தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் இனி வரப்போ நாட்களில் கூட இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பலமான காரியம் அதை பார்க்கும். அப்ப தேவன் தானே இந்த வசனங்களை ஆசை கொடுப்பார்கள்.